மறுபிறவியை பற்றிய அறியாமை அபாயகரமானது. நவீன நாகரிகம் சொகுசான குடும்பத்தையும் உயர்ந்த வாழ்க்கை வசதிகளையும் அடிப்படையாக கொண்டு இருப்பதால் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அழகான பெண்களாலும் குழந்தைகளாலும் சூழப்பட்டு எல்லா வசதிகளும் உள்ள வீட்டில் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றனர். அரசாங்க உயர் அதிகாரிகளும் மந்திரிகளும் இறக்கும் வரை பதவிகளில் ஒட்டிக்கொள்கின்றனர். சொகுசான வாழ்விலிருந்து வெளியேறுவதை அவர்கள் விரும்புவது இல்லை. அதை பற்றி நினைப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. வசதியான வாழ்க்கை என்னும் பிரம்மையினால் பீடிக்கப்பட்டு மேன்மேலும் வசதிகளை கொண்ட வாழ்விற்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டுகின்றனர். ஆனால் கொடூரமான மரணம் திடீரென்று இறக்கமின்றி வருகிறது. பெரும் திட்டங்களை தீட்டியவனை அவனது விருப்பத்திற்கு எதிராக அழைத்துச் செல்கின்றது. தற்போதைய உடலை கைவிட்டு மற்றொரு உடலை ஏற்கும்படி கட்டாயப்படுத்துகின்றது. இவ்வாறாக திட்டங்களை தீட்டியவன் தனது செயல்களின் பலன்களுக்கு ஏற்றவாறு 84 லட்சம் வகையான உடல்களில் ஏதேனும் ஒன்றினை ஏற்கும்படி வலியுறுத்தப்படுகிறான். இல்லறத்தின் சொகுசான வாழ்வில் அதிக பற்றுதல் கொண்டோருக்கு தமது பாவகரமான நீண்ட வாழ்வில் செய்த பாவச் செயலின் விளைவால் பெரும்பாலும் தாழ்ந்த உயிரினங்களுக்கு இடையில் பிறவி அளிக்கப்படுகிறது. இதனால் மனித வாழ்வின் சக்திகள் அனைத்தும் வீணாகி விட்டன. மனித வாழ்வை வீணாக்கி உண்மையற்ற பொருட்களில் பற்றுதலை வளர்த்து கொள்ளும் அபாயத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மரணம் தன்னை நெருங்கி கொண்டிருப்பதை இளவயதில் உணர முடியாவிட்டாலும் 50 வயதிலாவது உணர வேண்டும். மரண எச்சரிக்கை எப்போதும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 50 வயது என்பதை பார்க்காமல் அதற்கு முன்னரே வாழ்வின் எந்த கட்டமாக இருந்தாலும் சிறந்ததொரு மறுபிறவிக்கு ஒருவன் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டம் 1வது அத்தியாயம் 16வது பதம். மண்ணிற்கே நீங்கள் திரும்ப வேண்டும். நாம் இறக்கும்போது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆன உடல் அழிந்து அந்த ஸ்தூல பொருட்கள் அவற்றின் மூலக்கூறுகள் கலந்து விடுகின்றன. கிறிஸ்துவ பைபிளில் மண்ணிலிருந்து பிறந்து மண்ணிற்கே திரும்புகிறீர்கள் என்று கூறப்படுகிறது. சில சமூகங்களில் உடலை எரித்து விடுகிறார்கள். சில இடங்களில் புதைக்கிறார்கள். வேறு சில இடங்களில் விலங்குகளுக்கு இரையாக எரித்து விடுகிறார்கள். இந்தியாவில் இந்துக்கள் உடலை எரிக்கின்றனர். உடல் சாம்பலாக மாறிவிடுகிறது. சாம்பலானது பூமியின் மற்றொரு வடிவமாகும். கிறிஸ்துவர்கள் உடலை புதைக்கின்றனர். கல்லில் இருக்கும் உடல் காலப்போக்கில் மண்ணாகி விடுகிறது. அதுவும் சாம்பலை போன்று பூமியின் மற்றொரு வடிவமே. இந்தியாவில் பார்சி இனத்தை போன்றவர்கள் உடலை எரிப்பதுமில்லை, புதைப்பதுமில்லை. மாறாக கழுகுகளுக்கு இரையாக்கி வீசிவிடுகின்றனர். கழுகுகளால் உண்ணப்படும் உடல் மலமாக மாற்றமடைகிறது. எனவே இந்த அழகான உடலை நாம் சோப்பு போட்டு நன்றாக பராமரித்தாலும் அத்து எரிதில் மலமாகவோ சாம்பலாகவோ மண்ணாகவோ மாறுகிறது. மரணத்தின் போது மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய சூட்சும பொருட்கள் நுண்ணிய ஆத்மாவினை அதன் செயலுக்கு ஏற்ப இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்காக மற்றோர் உடலுக்கு எடுத்துச் செல்கின்றன. பக்குவ நிலைக்கான வழி பக்கம் 141-142. ஜோதிடமும் மறுபிறவியும். ஓர் உயிர்வாளியின் மீது கிரகங்களின் தாக்கம் குறித்த ஜாதக கணிப்புகள் யோகம் அல்ல. அவை உண்மையானவை என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஒரு குடிமகன் நாட்டினால் ஆளப்படுவதைப் போல ஒவ்வொரு உயிர்வாளியும் இயற்கையின் சட்டங்களால் ஒவ்வொரு கணம் ஆளப்படுகிறான். நாட்டின் சட்டங்களை தெளிவாக காணலாம். ஆனால் இயற்கையின் சட்டங்கள் வெளிப்புற அனுபவத்தினால் காண இயலாதபடி நமது அறிவிற்கு அப்பாற்பட்டு சூட்சமாக உள்ளன. நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்ட கிரகத்தினால் ஆளப்படுகிறது. ஒரு உயிர்வாளி தனது சிறைவாசத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற உடலை அத்தகு கிரகங்களின் கூட்ட அமைப்பில் பெறுகிறான். அந்த அளவிற்கு இயற்கையின் விதிகள் சூட்சமானவை. எனவே ஒரு மனிதனின் விதியானது அவன் பிறக்கும் நேரத்தில் இருக்கும் கிரக அமைப்புகளின்படி உறுதி செய்யப்படுகிறது. கற்றறிந்த ஜோதிடரால் உண்மையாக ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இந்த பெரும் விஞ்ஞானத்தை சிலர் துஷ்பிரயோகம் செய்வதால் இது பயனற்றதாகி விடாது. கிரகங்கள் ஒருபோதும் மனிதனின் விருப்பத்திற்கேற்ப அமைவது இல்லை. முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உயர்ந்த ஏற்பாட்டினால் அமைக்கப்படுகின்றன. இருப்பினும் ஒவ்வொருவரின் நல்ல தீய செயல்களுக்கு ஏற்பவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. உயிர்வாளிகள் புண்ணிய செயல்கள் செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை இங்கு காணலாம். புண்ணிய செயல்களால் மட்டுமே வளமான செல்வம், உயர்ந்த கல்வி, அழகிய தேக அம்சங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கு ஒருவன் அனுமதிக்கப்படுகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 12வது அத்தியாயம் 12வது பதம். குறிப்பு: கற்றறிந்த ஜோதிடர் என்பது வேத வழி ஜோதிட இயலை முழுமையாக அறிந்தவரை குறிக்கும். நவீன காலத்தின் பிரபல ஜோதிடத்துடன் இதை ஒப்பிடக்கூடாது. உங்களது எண்ணங்களே அடுத்த உடலை உருவாக்குகின்றன. ஆகாயத்தில் சூட்சும வடிவங்கள் உள்ளன என்பதை தொலைக்காட்சி ஒளிபரப்பின் மூலமாக நவீன விஞ்ஞானம் நிரூபித்து உள்ளது. ஓரிடத்தில் உள்ள வடிவங்கள் மற்றும் புகைப்படங்கள் ஆகாயத்தின் மூலமாக மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்றன. மாபெரும் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தேவையான முக்கியமான அடிப்படை விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் பொதிந்துள்ளன. ஆகாயம் என்னும் மூலத்திலிருந்து சூட்சும வடிவங்கள் எவ்வாறு தோன்றின என்பதையும் அவற்றின் தன்மைகள் மற்றும் செயல்கள் யாவை என்பதையும் மக்களால் உணரத்தக்க மூலப்பொருட்களான காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவை சூட்சும வடிவத்திலிருந்து எவ்வாறு தோன்றின என்பதையும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்குகிறது. நினைத்தல், உணர்தல், உணர்தல், விரும்புதல் போன்ற மனதின் செயல்களும் ஆகாயத்தின் தளத்திலிருந்து செய்யப்படும் செயல்களே. மரணத்தின் போது இருக்கும் மனநிலையே அடுத்த பிறவின் அடிப்படை என்னும் கீதியின் கருத்து ஸ்ரீமத் பாகவதத்தின் பல்வேறு இடங்களில் உறுதிப்படுத்தப்படுகிறது. மனதில் இருப்பவை நம்மால் உணரத்தக்க வடிவமாக வாய்ப்பு கிடைத்தவுடன் மாற்றம் பெறுகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 26வது அத்தியாயம் 34வது பதம். மறுபிறவியை சிலரால் ஏற்க முடியாதது ஏன்? மரணத்திற்கு பிறகு மறு வாழ்க்கையும் உண்டு. பிறப்பு, இறப்பு, மூப்பு நோய் எனும் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று அமரத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. நினைவிற்கு எட்டாத காலந்தொட்டு ஓர் உடலை விட்டு மற்றொரு உடலை ஏற்பது நமக்கு பழக்கப்பட்டு விட்டதால் நித்திய வாழ்வை பற்றி நினைத்து பார்ப்பதே கடினமாக உள்ளது. மேலும் பௌதிக வாழ்க்கை துன்பமயமாக இருப்பதால் நித்திய வாழ்க்கையும் துன்பம் நிறைந்ததாகவே இருக்கும் என்று கருதலாம். உதாரணமாக, நோயாளி ஒருவன் நடமாட முடியாமல் கசப்பான மருந்து உண்பது, உணவு உண்பது, மலஜலம் கழிப்பது என எல்லாவற்றையும் படுக்கையில் நடத்தினால் அத்தகு வாழ்க்கை அவனுக்கு தாங்க இயலாத துன்பத்தை கொடுக்கின்றது. அப்போது அவன் தற்கொலை செய்து கொள்ளலாமே என்று நினைக்கிறான். அதுபோல துன்பமான பௌதிக வாழ்வை அனுபவித்தான், அதனால் வெறுப்புற்று சூன்யவாத அல்லது அருவவாத கொள்கையை ஏற்று தன்னுடைய தனிப்பட்ட இருப்பை மறுப்பதற்கும் அனைத்தையும் சூன்யமாக மாற்றுவதற்கும் முயல்கிறான். இருப்பினும் சூன்யமாகுதல் என்பது உண்மையில் சாத்தியமல்ல, அஃது அவசியம் அல்ல. பௌதிய வாழ்வில் நான் துன்பமான நிலையில் உள்ளோம், ஆனால் இச்சூழ்நிலிருந்து வெளியேறும்போது உண்மையான வாழ்வை, நித்தியமான வாழ்வை நம்மால் காண முடியும். குந்தி மகாரணின் போதனைகள், பக்கம் 112. மேலும் சில ஆண்டுகள். கர்மம் என்பது இவ்வுடலை வசதியாக அல்லது வசதியின்றி வைப்பதற்கான பலநோக்கு செயலின் ஒட்டுமொத்த வடிவமாகும். என்னுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மேலும் 4 வருடங்கள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒருவர் தனது மரண நேரத்தில் மருத்துவருடன் கெஞ்சியதை நான் நேரில் பார்த்துள்ளேன். மரணத்தின் போது அவர் தனது திட்டங்களை பற்றியே நினைத்து கொண்டு இருந்தார் என்பதே இதன் பொருள். உடல் அழிந்த பிறகு மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றால் ஆன சூட்சும உடலின் உதவியுடன் அவர் தனது திட்டங்களை சுமந்து செல்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இவ்வாறாக இதயத்தினுள் எப்போது விற்றிருக்கும் பரமாத்மான் அருளினால் அவர் மற்றொரு வாய்ப்பினை பெறுகிறார். அவர் தனது அடுத்த பிறவியில் பரமாத்மாவிலிருந்து நினைவுகளை பெற்று முற்பிறவியில் தொடங்கிய திட்டங்களை செயல்படுத்த தொடங்குகிறார். ஜட இயற்கையினால் அளிக்கப்பட்ட வாகனத்தில் அமர்ந்து இதயத்தினுள் உள்ள பரமாத்மாவிடமிருந்து நினைவை பெற்று தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக உயிர் வழி பிரபஞ்சம் முழுவதும் போராடுகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 29வது அத்தியாயம் 62வது பதம். அறுவை சிகிச்சையின்றி பால் மாற்றம். மரணத்தின் போது ஒருவன் என்ன நினைக்கின்றானோ அதற்கு ஏற்றபடி மறுபிறவியை பெறுகின்றான். ஒரு ஆண் தனது மனைவியிடம் மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தால் மரணத்தின் போது இயல்பாகவே அவன் தனது மனைவியை பற்றி நினைக்கிறான். அதனால் தனது மறுபிறவியில் ஒரு பெண்ணாக பிறக்கிறான். அதுபோல ஒரு பெண் மரணத்தின் போது தன் கணவனையை நினைத்தால் அவள் தனது அடுத்த பிறவியில் இயல்பாகவே ஆணின் உடலை பெறுகிறாள். சூழ உடல், சூட்சும உடல் ஆகிய 2 உடல்களும் உடைகள் என்றும் அவை உயிர் வாழ் சட்டை மற்றும் மேல் சட்டை போன்றவை என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். பெண்ணாக இருப்பதும் ஆணாக இருப்பதும் உடல் என்னும் உடையை பொறுத்ததே. ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 31வது அத்தியாயம் 41வது பதம். கனவுகளும் உற்பிறவிகளும். நாம் நமது தற்போதைய உடலில் அனுபவிக்காத விஷயங்களை அவ்வப்போது கனவில் காண்கிறோம். வானில் பறந்த அனுபவம் நமக்கு இல்லாத போதிலும் பறப்பதைப் போல கனவு காண்பதுண்டு. முந்தைய பிறவி ஒன்றில் தேவராகவோ விண்வெளி வீரராகவோ இருந்து வானில் நாம் பறந்திருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். அந்த எண்ணம் நமது அடிமனதில் புதைந்து இருப்பதால் அது திடீரென்று வெளிப்படுகிறது. இது நீரின் அடியில் ஏதேனும் அதிர்வுகள் ஏற்பட்ட அதனால் மேல்தளத்தில் நீர்க்குமிழ்கள் தோன்றுவது போன்றதாகும். சில நேரங்களில் நாம் முற்றிலும் அறிந்திராத அல்லது அனுபவிக்காத இடத்திற்கு செல்வது போல் கனவு காண்கிறோம். ஆனால் நமது முந்தைய பிறவி ஒன்றில் அதை நாம் அனுபவித்துள்ளோம் என்பதற்கு அந்த கனவே சாட்சியாகும். எண்ணங்கள் அடிமனதில் பாதுகாக்கப்பட்டு கனவிலோ சிந்தனையோ வெளிப்படுகின்றன. மனம் என்பது நமது முந்தைய பிறவிகளின் பல்வேறு சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பாதுகாத்து வைக்கும் சேமிப்பு கிடங்கு என்று முடிவு செய்யலாம். இவ்வாறாக ஒரு பிறவிக்கும் மற்ற பிறவிக்கும் முந்தைய பிறவிகளுக்கும் இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் என பல்வேறு உறவுகள் சங்கிலி தொடர் போன்று சென்று கொண்டுள்ளன. ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 29வது அத்தியாயம் 64வது பதம். உணர்வு இழந்த நிலையும் கோமாவும் மறுபிறவி. பௌதிய செயல்களில் மிகவும் அதிகமாக மூழ்கியிருப்பவன் ஜட உடலின் மீது அதிக பற்றுதல் கொள்கிறான். மரண வேளையில் கூட அவன் தனது தற்போதைய உடலையும் உடலுடன் தொடர்புடைய உறவினர்களையும் நினைக்கிறான். இவ்வாறாக உடல் சார்ந்த வாழ்வில் முற்றிலுமாக ஆழ்ந்து மரண நேரத்தில் கூட அவன் தனது தற்போதைய உடலை துறப்பதற்கு விரும்புவதில்லை. மரணத்தின் விளிம்பில் இருப்பவன் தனது உடலை துறப்பதற்கு முன்பாக பல நாட்கள் உணர்வற்ற கோமா நிலையில் இருப்பதை சில நேரங்களில் காண்கிறோம். ஒருவன் பிரதமர் அல்லது ஜனாதிபதியின் உடலை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் நாய் அல்லது பன்றியின் உடலை ஏற்கப் போகிறேன் என்பதை அவன் அறியும் போது தற்போதைய உடலை கைவிட வேண்டும் சரி தற்போதைய உடலை கைவிட வேண்டாம் என்று நினைக்கிறான். இதனால் அவன் தனது மரணத்திற்கு முன்பாக பல நாட்கள் உணர்விழந்த நிலையில் படுத்து கிடக்கிறான். ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 29வது அத்தியாயம் 77வது பதம். பேய்களும் தற்கொலையும். தற்கொலையை போன்ற கொடூரமான பாவத்தை செய்த காரணத்தினால் பேய்கள் ஜட உடலை இழந்து நிற்கின்றன. மனித சமுதாயத்தில் பிசாசுத்தன்மை கொண்டவர்கள் இறுதியில் பௌதிக தற்கொலை ஆன்மீக தற்கொலை ஆகிய இரண்டில் ஏதேனும் ஒரு தற்கொலையில் தஞ்சமடைகின்றனர். பௌதிக தற்கொலை ஜட உடல் இழப்பிற்கு காரணமாக அமையும். ஆன்மீக தற்கொலை தனித்தன்மை இழப்பிற்கு காரணமாக அமையும். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 14வது அத்தியாயம் 24வது பதம். உடல் மாற்றம் மாயையின் பிம்பம். சந்திரன் அசைவற்று நிலையாக இருந்தாலும் நீரிலோ எண்ணெயிலோ அது பிரதிபலிக்கப்படும் போது காற்றின் அசைவினால் வெவ்வேறு வடிவங்களை ஏற்பது போல் காணப்படுகிறது. அதுபோல பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் நித்திய தொண்டனான ஆத்மா ஜட இயற்கையின் குணங்களில் புகுத்தப்படும் போது வெவ்வேறு உடல்களை ஏற்கிறான். சில நேரங்களில் தேவரின் உடலையும் சில நேரங்களில் மனிதன் நாய் மரம் முதலான வெவ்வேறு உடலையும் ஏற்கிறான். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாயா சக்தியின் ஆதிக்கத்தால் ஒரு உயிர்வாளி தன்னை அமெரிக்கன் இந்தியன் பூனை நாய் மரம் என்று நான் நினைக்கிறான். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. இக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு தான் இந்த ஜட உலகிலுள்ள எந்த வடிவத்திற்கும் சொந்தமானவன் அல்ல என்பதை ஒருவன் புரிந்து கொள்ளும் போது அவன் ஆன்மீக தளத்தில் நிலை பெறுகிறான். உயிர்வாளி தனது மூல ஆன்மீக ரூபத்தையும் ஞானத்தையும் மீண்டும் பெற்றவுடனேயே பரம ரூபமான முழுமுதற் கடவுளிடம் சரணடைகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 1வது அத்தியாயம் 43வது பதம். அரசியல்வாதிகள் தங்களின் நாடுகளில் மீண்டும் பிறக்கின்றனர். மரண வேளையில் ஒவ்வொரு உயிர்வாளியும் தன் மனைவி மக்களுக்கு என்ன நேருமோ என்று கவலைப்படுகிறான். அதுபோல ஒரு அரசியல்வாதி தனது நாட்டிற்கு அல்லது தனது கட்சிக்கு என்ன நேருமோ என்று கவலைப்படுகிறான். தான் பிறந்த நாட்டின் மீது அதிக பற்றுடைய பெயரளவு தேசியவாதி அல்லது அரசியல்வாதி தனது அரசியல் வாழ்க்கையை முடிவுற்ற பிறகு நிச்சயமாக மீண்டும் அந்த நாட்டிலே பிறக்கிறான். தற்போது ஒருவன் செய்யும் செயல்களின் விளைவு மறுபிறவியும் அவனை பாதிக்கிறது. சில நேரங்களில் அரசியல்வாதிகள் தங்களது புலன் நுகர்ச்சிக்காக கொடிய பாவங்களை செய்கின்றனர். எதிர்த்தரப்பினரை கொள்வது என்பது அரசியல்வாதிக்கு அசாதாரணமானது அன்று. ஓர் அரசியல்வாதி தாய் நாட்டிலே மீண்டும் பிறப்பதற்கு அனுமதிக்கப்படலாம். இருப்பினும் அவன் தனது முந்தைய வாழ்வின் பாவத்தின் பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 28வது பதம் 21வது அத்தியாயம். மிருகங்களை கொள்வதில் இருக்கும் தவறு என்ன? அகிம்சை என்றால் எந்த ஒரு உயிர் வாழின் வாழ்க்கை பரிணாமத்தை தடுக்காமல் இருப்பதாகும். உடல் கொல்லப்பட்ட பிறகும் ஆன்மப்புரிய ஒருவதும் மரணம் அடைவதில் என்பதன் காரணத்தால் மிருகங்களை புலன் நிகழ்ச்சிக்காக கொள்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று ஒருவன் எண்ணக்கூடாது. போதுமான அளவு தானியங்கள், பழங்கள், பால் ஆகியவை இருக்கும்போது மிருகங்களை உண்பதில் மக்கள் மயங்கி உள்ளனர். மிருகங்களை கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. மிருகங்கள் ஒரு வகையான மிருக இனத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறுவதால் அவை தனது வாழ்வின் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறி கொண்டு உள்ளன. ஒரு குறிப்பிட்ட மிருகம் கொல்லப்படும் போது அதன் முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட உடலில் உள்ள மிருகம் இத்தனை நாட்கள் அல்லது இத்தனை வருடங்கள் இவ்வுடலில் தங்கியிருக்க வேண்டுமெனில் நேரம் வருவதற்கு முன் கொல்லப்பட்டால் அந்த மிருகம் மற்றொரு இனத்திற்கு மாற்றம் பெறுவதற்கு பதிலாக தன்னுடைய எஞ்சிய நாட்களை பூர்த்தி செய்வதற்காக அதே இனத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும். எனவே நாவை திருப்திப்படுத்த செய்வதற்காக அவற்றின் முன்னேற்றம் தடுக்கப்படக்கூடாது. பகவத்கீதை 16வது காண்டம் 1வது அத்தியாயம் 3வது பதம். பரிணாமம் பல்வேறு உடலுக்குள் ஆத்மாவின் பயணம். பல்வேறு வடிவங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். நாயின் வடிவம், பூனையின் வடிவம், மரத்தின் வடிவம், ஊர்வனவற்றின் வடிவம், பூச்சிகள் வடிவம், மீனின் வடிவம் என இத்தனை மாறுபட்ட வடிவங்கள் எங்கிருந்து வந்தன? அவை பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கலாம். ஆனால் எல்லா தரப்பட்ட உயிரினங்களும் இன்றும் இருக்கின்றனவே. மீன் இனம் இருக்கிறது, மனித இனம் இருக்கிறது, புலி இனம் இருக்கிறது, அனைத்து இனங்களும் இருக்கின்றனவே. இதனை நகரத்துள்ள பலதரப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புடன் ஒப்பிடலாம். வாடகை வழங்குவதில் தங்களின் வசதிகளுக்கு ஏற்ப அக்கட்டிடங்கள் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் குடியேறலாம். ஆனால் எல்லா குடியிருப்புகளும் எல்லா நேரத்திலும் இருக்கின்றன. அதுபோல உயிர்வாணியானது தனது கர்மத்தின் அடிப்படையில் அதற்கேற்ற உடலின் வசதிகளை பெறுகிறான். ஆனால் பரிணாம வளர்ச்சியும் அங்கு உள்ளது. மீனிற்கு அடுத்த பரிணாம நிலை செடிகளாகும். செடிகளின் வடிவிலிருந்து பூச்சியின் உடலுக்குள் பிரவேசிக்கலாம். பூச்சியின் உடலிருந்து பறவையாகவும், பின்னர் விலங்காகவும், இறுதியில் மனிதனாகவும் ஆத்மா பரிணமிக்கலாம். மனித பிறவியின் போது போதிய தகுதியில் பெற்றால் அவருடன் மேலும் பரிணமிக்க முடியும். இல்லாவிடில் அவன் மீண்டும் பரிணாம சுழற்சியில் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே இந்த மனித பிறவியானது உயிர் வாழியின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய தருணம் ஆகும். உணர்வு விடுபட்ட இணைப்பு, கான்சியஸ்னஸ் த மிஸ்ஸிங் லிங்க். மாயையின் மயக்கம். மாயையின் பொய்த்தோற்றம் கடல் நுரை போன்றதொரு ஏமாற்றம். கடல் நுரை மீண்டும் சேருமிடம் கடலே. இவ்வுலகில் எவரும் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சொந்தமும் இல்லை. ஏனெனில் கடல் நுரை போல இவர்கள் நீடிப்பது இருப்பதில்லை. கடல் நுரையோ கடலில் ஒன்று சேர்ந்து மறைகிறது. அதுபோல பஞ்சபூதங்களான உடலும் மறைகிறது. ஆத்மா உடல் விட்டு உடல் மாறுவதை பலரும் அறிவர். ஆனால் அஃது எத்தனை உடல் பெற்றதென யார் அறிவர்? தேவி திரு ஆசா பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் இயற்றிய வங்காளப் பாடல்.